வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய சிந்தனைக்காக, வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு, அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் செந்தல் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்வில் முன்னேற நினைப்பவர்களுக்கு ஒரு சிறு குறிப்பு. முன்னேற நினைப்பவர்கள் பலரகம் ஆற்றல், செல்வ வளம், பதவி என முன்னேற்றத்தையே மனித குலம் விரும்புகிறது. சுயமாக முன்னேறுவது எப்படி? அதற்கென பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட விதிகள். அந்த விதிகளை அனுசரித்தால் யாரும் எளிதாக முன்னேறலாம். வள்ளுவம் முதல் கீதை வரை இந்த விதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டுள்ளன. முன்னேற்றத்திற்கு அடிப்படை முதல் விதி கனவு காணுதல். அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அதே விதி. வாழ்வில் முன்னேற அடிப்படையான முதல் விதி எது என்பதை பரமஹம்சர் உபதேசங்களிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். நாம் என்னவாக விரும்புகிறோமோ அப்படி ஆக வேண்டுமானால் கூட்டுக்குழுவை பின்பற்ற வேண்டும். அது பட்டுப்பூச்சியாக வேண்டும் என கனவு காண்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் அதன் கனவு நிறைவேறுகிறது. கூட்டுக்குழு இறக்கை முளைத்து பட்டுப்பூச்சியாக பறக்கிறது. இதில் ரெண்டு செயல்களை காணலாம். நான் கூட்டுக்குழு அல்ல பட்டுப்பூச்சி என ஓயாமல் நினைத்து தன் நினைப்பை மற்றவர்களின் விமர்சனங்கள் தன்னை தகர்த்து விடாதபடி தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொண்டு அதன் நிலத்திலேயே காத்திருந்தது வெற்றியும் பெறுகிறது. பரமஹம்சரின் மனைவி சாரதா அம்மையாரை நீ தெய்வம், பிறர் வழிபடும் தெய்வம் எனவும் அதன்படி அவரும் தன்னை தேவி என நினைத்து தேவியானார். மானிட பலவீனங்களை மனம் தூக்கி அறிந்துவிட்டு தெய்வமானார். மேலான கனவு அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. நன்றி, வணக்கம்.
உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்காக ரொம்ப போராட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா உங்க வீட்டுல சம்மதிக்கலனா?
நீ தான் எனக்கு முக்கியம் பாலா. நீ எனக்கு வேணும், எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை இழக்க மாட்டேன். எதுக்கு இப்ப தேங்க்ஸ்? நம்மள பிரிச்சு பாக்குற மாதிரி இல்ல, நமக்குள்ளதான் கடைசி தேங்க்ஸா இருக்கணும். ஓகே,
சாமி கிட்ட சொல்லி போட்டு நானும் பேசிக்கவே முடியலன்னா மனசுக்குள்ள பேசிக்கிட்டான். சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலன்னா கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டான். சாமி கிட்ட சொல்லி போட்ட உன்ன வச்சுக்கிட்ட ஒத்தையானி நானும் பேசிக்கவே முடியலன்னா மனசுக்குள்ள பேசிக்கிட்டான். சுத்தமா
மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம், சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலனே, கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். மனசுக்குள்ள போட்டி மறைச்ச, இப்ப எதுக்கு வெளியில சிரிச்ச, கனவுக்குள்ள ஓடி புடிச்ச, நெசத்துல தான் தயங்கி நடிச்ச, அடி போடி பயந்தாங்காளி எதுக்காக ஊமச்சாட, நீ இருந்த மனசாடி எந்த தீயில் நானும் போட, உன்னை என்ன கேட்டுக்கிட்ட காதல் நெஞ்சு தட்டிச்சு, சாமி கிட்ட சொல்லி போட்டேன், உன்ன நெஞ்சு வச்சுக்கிட்டேன், பொத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலனே, மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம், சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியலனே, கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம்.
சாமி கிட்ட சொல்லி போட்டேன்,
இலக்கிய சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இரு சிறுகதைகளை உங்களுக்கு அளிக்கின்றோம். முதலாவது ஒரு குட்டி கதை, நரகத்தில். நரகத்தில் பாவங்கள் செய்த பல இன மக்கள் காணப்பட்டனர். அவர்கள் இனம் இனமாக பிரிக்கப்பட்டு பலத்த காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். கடவுளின் தூதுவர் அங்கே வந்தபோது காவலாளிகள் அவரை அழைத்துச் சென்று நரகத்தின் பல பகுதிகளை காட்டினர். சீனர், கொரியர், ஆங்கிலேயர், ஒல்லாந்தர், இவ்வாறு பல இன மக்கள் பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒரு இடத்துக்கு வந்தபோது தூதுவர் கேட்டார், இது ஏன் இங்கு மட்டும் காவல் இல்லையே? அதற்கு காவலாளிகள் சொன்னார்கள், இவர்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு காவல் தேவையில்லை, ஏனெனில் ஒருவன் தப்ப முயன்றால் மற்றவன் காட்டி கொடுத்து விடுவான். பாரம்பரியமாக நமது வரலாற்றில் ஒற்றுமையின்மை இருந்தது, இது எடுத்து காட்டுகின்றது. அந்த நாளேயே ஒரு தமிழ்நாட்டிலே மூன்று இராச்சியங்கள் இருந்தன, சேர சோழ பாண்டியர் என்று. அவர்கள் அடிக்கடி போர்கள் தொடுத்து கொண்டிருந்தார்கள். மேலும் நமது வரலாற்றில் பல எட்டப்பர்கள் இருந்ததை நாம் அறிவோம். தமிழர்களுடைய இன்றைய நிலைக்கு காரணமே இந்த ஒற்றுமை இன்மைதான் என்பது வெள்ளிடை மலை. அடுத்ததாக ஒரு நகைச்சுவையான கதை, வரியோ வரி. உலகத்தில் இரண்டே ரெண்டு விடயங்கள் மட்டும்தான் நிச்சயமானவை என்று ஒரு ஆங்கில புலவர் கூறியிருக்கின்றார். அவை வரிகளும் பிறப்பும் ஆவன. ஆனால் இன்றைய உலகிலோ சில நாடுகளில் வரிகள் இல்லை. எனவே இன்றைய உலகில் பிறப்பு ஒன்றுதான் நிச்சயமானது. கதையை கேளுங்கள். ஒரு ஊரை ஒரு நீதியற்ற மன்னன் அரசாண்டு வந்தான். அவனது பணத்தை பலவிதமான கேளிக்கைகளில் செலவிட்டு வந்தான். அதனால் கருவூலம், அதாவது ட்ரெஷரி, காலியானது. இதை நிவர்த்தி செய்ய பல புதிய வகைகளில் வரி சேர்க்க அவன் முடிவு செய்தான். ஒரு நாள் மந்திரியை அழைத்து, இன்றிலிருந்து ஒரு புதிய வரியை அமலுக்கு கொண்டு வரப்போகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை ஜன்னல் இருக்கிறது என்பதை எமது வருவாய்த்துறை அதிகாரிகள் தீர்மானிக்க வேண்டும். அதன்பின் எந்த வீட்டிலாவது இரண்டு ஜன்னல்களுக்கு மேல் இருந்தால் அதிகப்படியான ஜன்னல்களுக்கு ஒரு வருடத்துக்கு 10 பொன் என வரி விதிக்க வேண்டும். இந்த சட்டத்தை மக்களுக்கு உடனே அறிவியுங்கள் என்று மந்திரிக்கு உத்தரவிட்டார். மந்திரி அந்த சட்டம் நியாயமற்றது என்று எவ்வளவோ கூறியும் அரசன் கேட்கவில்லை. இரண்டு ஜனர்களுக்கு மேல் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்காரர்கள் வசதி உள்ளவர்கள், அவர்களால் அந்த வரியை செலுத்த முடியும் என்பது அரசனின் கணிப்பு. வரி அமலுக்கு வந்து ஒரு வருடம் முடிந்தது. ஆனால் அரசன் நினைத்தபடி வரிப்பணம் வந்து சேரவில்லை. மந்திரியை அழைத்து காரணத்தை கேட்டார். மந்திரி உடனே, அரசே, வரி அமலுக்கு வந்ததும் எமது நாட்டில் கட்டடக்காரர்களுக்கு அதிகமான வேலை ஏற்பட்டது. பல மக்கள் தம்முடைய வீடுகளில் இரு ஜன்னல்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற ஜன்னல்களை அடைத்து விட்டார்கள். இதனால் நாம் நினைத்தபடி வரியை வசூலிக்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னார். அரசனுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. அப்படியா நடந்தது? இன்றிருந்து ஒரு வீட்டில் இரண்டு கட்டில்களுக்கு மேல் இருந்தால் கூடிய ஒவ்வொரு கட்டிலுக்கும் வருடத்துக்கு 10 பொன் வரி கட்ட வேண்டும் என்று அறிவியுங்கள். இதிலிருந்து எப்படி தப்ப போகிறார்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கத்தினான். இந்த முறையும் மந்திரி எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இன்னொரு வருடம் முடிந்தது. மீண்டும் மன்னன் எதிர்பார்த்தபடி வரிப்பணம் வந்து சேரவில்லை. மந்திரியிடம் விளக்கம் கேட்டார். அதற்கு, மன்னா, அது ஒரு பெரிய புதுமை. புது வரியை அறிவித்ததும் பலர் வீட்டிலிருந்து இரண்டுக்கும் அதிகமாக கட்டில்களை விற்க தொடங்கினார்கள். பலருக்கு விற்க முடியாமல் போனதால் ஊர் எல்லையில் இருக்கும் தோப்பில் கொண்டு போய் போட்டு விட்டார்கள் என்று சொன்னார். அப்படியானால் வீட்டில் உள்ளோர் யாவரும் இரண்டு கட்டில்களில் படுக்கிறார்களா என்று கேட்டார் மன்னன். ஆமாம் மன்னா, எல்லோரும் சமாளித்து இரண்டு கட்டில்களில் படுக்கிறார்கள், இல்லாவிட்டால் தரையில் படுக்கிறார்கள் என்று சொன்னால் மந்திரி. மந்திரி தயக்கத்துடன் மேலும் சொன்னார், மன்னா, வரி கட்டுவதில் மக்களுக்கு விருப்பமில்லை. இது உலக நியதி. அதனால் வரி கட்டாமல் தப்புவதற்கு அவர்கள் பல தரப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இதை கேட்ட மன்னனுக்கு ஞானோதயம் ஏற்பட்டது. அதிலிருந்து நியாயமான வரிகளை வசூலிக்க தொடங்கினான். இந்த கதை மனிதர்கள் அநியாயமான சட்டங்களை ஒருபோதும் கவனிக்கப் போவதில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. இதுவரை நீங்கள் கேட்டது இரு சிறு கதைகள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
படுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த பேசைக்கும் வெற்றிகள் வேவைக்குமே உன்னை உள்ளத்தில் பூவைக்குமே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த பேசைக்கும் வெற்றிகள் வேவைக்குமே உன்னை உள்ளத்தில் பூவைக்குமே
கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்களின் மற்றுமோர் கவிதை. மாறும் உறவுகள், உறவுகள் நிலையாய் நிகழ்ந்ததோர் காலம், இளமையில் ஊரே உரிமை கொண்டாடும். பெற்றோர், உற்றோர், உறவினர், நண்பர் யாவரும் இணைவர், உதவிட நன்றி. சேர்ந்திடும் கரங்கள் உயர்ந்திட குடும்பம், பசி பிணி பட்டினி உயர்கள் துடைத்திட அன்பு சகோதரர், அயலவர் சான்றோர், கூட்டு வழிகளில் உழைத்துயிர் காப்பர். புகழிலும் இழப்பிலும் தனித்தவன் இல்லை, ஊரின் மைந்தன் தைரியம் பெருகும். குடும்பங்கள் சேர்ந்து நேசமும் பாசமும் தொடர்ந்திட திருமண பாலமும் அமையும். குட்டையில் ஊறிய மட்டைகள் சில பேர் குழப்பிட ஊரில் உள்ளனர். பழமை மாற்றீடில் வேண்டும் அவசியம் எனினும் உரிமையாய் உறவு பேணுதல் மகிமை. மாற்றான் நாட்டில் பெற்றனம் தஞ்சம், பரவலாய் சிதறி பிரிந்தன உறவுகள். புகுந்த இடங்களில் புதுப்புது இணைப்புகள், பதவியும் தகுதியும் நட்பின் மையம். போலி நாடகம் பற்பல வடிவினில் சொந்த பந்தமே மூடி மறைந்திடும். தம் வழி தெரியா அநாதைகள் போல நட்டாற்று நிலையினில் இளம் சமுதாயம். அவசர உறவுகள், அவசர முடிவுகள், அவரவர் சுயநலம் கருதி அமைந்திடின் அதுவும் முறிந்திடும். அந்த வேகத்தினில் அழியா அன்பினுக்கு அர்த்தம் ஏது? பெற்றோர் கடமை எம் சொந்த பந்தங்கள், எம் வழி வேர்கள் பெருமைகள் யாவும் புரிந்திட பிள்ளைகள் வாழ்ந்திட வைப்பின் தன்னையே நம்பும் தைரியம் தோன்றும்.
மூல காரணம் எது என்று சொன்னேன், மனம். ரசனைக்கும் புத்திக்கும் சம்பந்தம் கிடையாது, ரசனைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. மிகுந்த அறிவுடையவர்கள் எதையும் ரசிப்பதில்லை. அதனால் அறிவாளியாக இருக்க நான் விரும்புவதில்லை. மிகவும் அறிவுடையவர்கள் எதையுமே ரசிப்பதில்லை வாழ்க்கையிலே. காரணம், எதை பற்றியும் அறிவுபூர்வமாக யோசித்துக் கொண்டிருக்கிற போது வெறும் கவலையாக மாறுகிறது. தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சிந்தனை என்ற வார்த்தை கவலை என்ற வார்த்தை இரண்டுக்கும் ஒரே பொருள். பரதன் முகத்தில் வருத்தத்தோடு ராமனை பார்க்க போகிறான், சிந்தனை முகத்தில் தேக்கி என்று கம்பன் எழுதுகிறான். உரை எழுதியவர்கள் சிந்தனை என்பதற்கு கவலையை முகத்தில் தேக்கி என்று எழுதினார்கள். சிந்தனையாளர்கள் எப்போதும் வருத்தத்தோடையே இருக்கிறார்கள். ரசிகன் அப்படி அல்ல, எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பவன் ரசிகன். எனவே ரசிக்கிறவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவன் வருத்தமாக இருக்கிறான். ஒரு சில இடங்கள் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு ரசிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையின் விளையாட்டு முட்டாள்தனமானது, ஒரு குழந்தையின் சேட்டை நியாயமான அறிவுபூர்வமான எதோடும் அடங்காதது. ஆனால் அது தருகிற ஆனந்தத்தை ஒரு அறிவாளியால் தர முடியாது. எனவே ரசிப்பதற்கு மனம்தான் பிரதானமான ஒன்று. நான் இதன் பெருமையை சொல்லிவிட்டேன், மனத்தால் தான் நாம் ரசிக்கிறோம். எனவே ரசனை என்பது பெரிய விஷயம் என்று சொன்னேன். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது, இந்த மனத்தால் ரசிப்பதால் நாம் நேற்று ரசித்த ஒன்று இன்றைக்கு நம்முடைய வெறுப்புக்கு உள்ளாகிறது. நேற்று எதை ஆஹா ஓஹோ என்று பாராட்டினோமோ அதையே இன்றைக்கு நாம் வெறுக்க தொடங்குகிறோம். இது ரசனையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆய்வு பகுதி. ஏன் திருமணத்திற்கு முன்பு ரசிக்கப்பட்ட மனைவி திருமணத்திற்கு பின்பு ரசிக்கப்படுகிறாளா என்பதுதானே உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. திருமணத்திற்கு முன்பு எதற்கு ஏங்கினானோ அதை கண்டால் பேயை கண்டது போல் பயந்து ஓடுகிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? இது எதனால் ஏற்படுகிறது? இது அவளுடைய கோளாரா, இவனுடைய கோளாரா? மனத்தின் சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் எவ்வளவு மேன்மையானது என்பதையும் சொன்னேன், மனம் எவ்வளவு சிக்கலானது என்பதை இப்போது சொல்கிறேன். மனம் எப்படிப்பட்டது என்பதற்கு பகவான் ரமணர் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். கிடைக்கும் வரை கடுகே ஆனாலும் அதை மலை போல் காட்டி. கிடைக்கும் வரை கடுகே ஆனாலும் அதை மலை போல் காட்டி. கிடைத்த பிறகு மலையே ஆனாலும் அதை கடுகு போல் காட்டுவது மனம். மனதனுடைய கோளாறு. நீங்க ஆசராசியா ஒரு ஓவியம் வாங்கிட்டு வருவீங்க, அந்த ஓவியத்துக்கு அவ்வளவு வேலை. அந்த ஓவியத்தை முதல்ல சோத்துல மாட்டிட்டு ஒரு நாள் பாப்பீங்க, ரெண்டு அடே ஏழாவது நாள் பாத்திருக்கீங்களா, ஒரு வருஷம் கழிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு காலத்தில் சுவரை அலங்கரித்த ஓவியம் பிறகு சுவராகவே ஆகிவிட்டது. ரசித்தவனோ சுவரின் செங்கல்லாகவே மாறிப்போய்விட்டார். அந்த ரசனைக்குரிய இடம் இல்லாமல் போய்விட்டது. இது மனதின் கோளாறு. ஒரு காலத்தில் எது பெரிய விஷயமாக தெரிந்ததோ அது இன்னொரு காலத்தில் பெரிய விஷயமாக தெரியவில்லை. எனவே மனதின் எல்லையை புரிந்து வைத்திருக்க வேண்டும். பைரன் என்ற கவிஞனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு 60 பெண்களோடு நட்பு. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று சிலர் நினைக்கிறார். நான் நினைக்கிறேன் அதைவிட பெரிய அதிர்ஷ்டம், அதில் யாரையும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வாழ்வின் சுகங்களை அனுபவித்தார். ஆனால் 60 பெண்களையும் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. நட்பாகவே தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு பெண் மீது அவருக்கு காதல் பிறந்தது. அவள் மகா புத்தி. உன் நகம் கூட என் மீது பட முடியாது, திருமணம் முடியாமல் தவியாய் தவித்தார். தேவாலயத்துக்கு அழைத்து போனார். திருமணம் முடிவாயிற்று. அந்த திருமணத்தின் போது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த வெள்ளை தேவதை உடை உடுத்துக் கொண்டாள். இவள் கருப்பு சூட் அணிந்து கொண்டாள். இருவருமாக நடந்து வருகிறார்கள். படியில் இறங்கி வருகிறார்கள். அப்படி இறங்கி வருகிற போது ஒரு அழகான பெண் படியேறி வந்தாள். பைரன் கை நழுவியது. அந்த பெண்ணை பரிதாபமாக பார்த்தார். அவசரப்பட்டு விட்டோமே என்று வருத்தப்பட்டார். இதுதான் மனிதமான. எதற்காக அவர் தவம் இருந்தாரோ, இதுவரை ஒப்புக்கொள்ளாத திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டாரோ, அவள் கையில் கிடைத்தவுடன் அவளை விட இன்னொரு பெண் அழகாக தெரிகிறாள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்? ரசனையை எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பதையும் மனிதன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் ரசிக்கிறேன் என்று எல்லாவற்றையும் வாழ்க்கை முழுவதும் ரசித்துக் கொண்டே இருக்க முடியாது. எனவே ரசனை தொடங்க வேண்டிய இடம் எது என்று தெரிந்து வைத்திருப்பது போல், ரசனை முடிய வேண்டிய இடம் எது என்பதையும் மனிதன் விழிப்போடு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று நான் ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நல்லவற்றை கொண்டாடுவது மட்டும் ஒரு ரசிகனுடைய வேலை அல்ல. தமிழ்நாட்டில் சில ரசிக்கவே முடியாத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத திரைப்பட பாடல்கள், திரைப்பட கதைகள், சில வகையான படைப்புகள் இவை உருவாகின்றன. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நல்ல விஷயத்தை ஓங்கி ரசிப்பதை போலவே ஒன்று தவறானது என்று தெரிகிற போது ரசிகர்கள் அதை ஓங்கி நிராகரிக்கவும் தெரிந்தால்தான் தரமான விஷயங்கள் உலகத்தில் வர முடியும். இது மிக மிக முக்கியம். என் பகவத்கீதை தொடர் சொற்பொழிவில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இந்த உலகத்தில் அயோக்கியர்களுக்கு இருக்கிற தைரியம் ஏன் நல்லவர்களுக்கு இல்லாமல் போய்?
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை தோறும் அவசத்தம் முத்தமிடும் பகலே போய்விடு இரவே.